யுத்தம் பண்ணிட்டு வாங்க. ஆனா பாண்டவர்கள் வந்து இயல்பாகவே நல்ல குணம் உள்ளவங்களால அவங்களுக்கு யுத்தம் செய்ய விருப்பம் கிடையாது. ஏன் நம்ம அவங்க கூட சண்டை போடணும்? அவங்க தான் நம்மள ஒரே குடும்பமாச்சு, நம்மளாம் ஒரே இதாச்சு. சமாதானமா பேசுவோம், சமாதானமா பேசுவோம். ஏன்னா பக்தர்கள் என்னைக்குமே சண்டையை விரும்ப மாட்டாங்க, சமாதானமா பேசுறத விரும்புவாங்க. இப்போ யுதிஷ்டிர மகாராஜ் அவரை சண்டையை விரும்பலை. அதனால அவங்களும் எவ்வளோ விதத்தில் முயற்சி பண்ணுறாங்க இந்த யுத்தம் நடக்கக்கூடாதுன்னு. ஆனால் துரியோதன் பிடிவாதமாக இருக்கா, யுத்தம் செய்தே ஆகணும். ஏன்னா அவங்கள கொல்லணுங்கிறது அவங்க ஒரே நோக்கமே. பக்தர்கள் வந்து பாண்டவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது, அவங்க சாகணும், அதுதான் அவனுடைய எண்ணம். அவங்கள கொல்லணும். தென் ஃபைனலாக கிருஷ்ணர், கிருஷ்ணா வந்து யுதிஷ்டிர மகாராஜ் வந்து தூது அனுப்புகிறார். அப்போ கூட யுதிஷ்டிர மகாராஜ் கிருஷ்ணாட்ட என்ன சொல்கிறார், கிருஷ்ணா நான் போய் அங்கே சண்டை போட வேணாம், நீ சமாதானமாக பேசு, கூடுமான வரைக்கும் சமாதானம் பேசுவோம், முடியாத பட்சத்தில் பார்த்துக்கலாம். ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜ் பயம் இருந்தது. ஏன்னா கிருஷ்ணா ஏதாவது கோபத்தில் அவரே அவங்கள தண்டிச்சிடலாம், இல்லை சண்டை வந்துடலாம். ஏன்னா தன் பக்தர்கள் கஷ்டப்படும் போது பகவானாலும் பொறுத்துக்கொள்ள முடியாது. ஸோ யுதிஷ்டிர மகாராஜோட வேண்டுகோள், யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணனுடைய வயதில் கிருஷ்ணனுடைய மூத்தவர். அதனால தான் கிருஷ்ணா எப்பேற்பட்ட பகவான் அப்படின்னா, யுதிஷ்டிர மகாராஜ நமஸ்காரம் பண்ணுவார். யுதிஷ்டிர மகாராஜ் தன்னுடைய பக்தன் தான். ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்களுக்குள்ள உறவு முறையினால யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணாவை நமஸ்காரம் பண்ணுறார். யுதிஷ்டிர மகாராஜாவும் கிருஷ்ணாவுக்கு கட்டளையிடுறார். இந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம். ஸோ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு சார்பாக தூது போறார். துரியோதனை புரிஞ்சுனா இவன் வந்திருக்கூடியது மாயக்கண்ணன், மாயகிருஷ்ணன், இவன் எல்லா வேலையும் பண்ணுவான். இவனை பிடிச்சி அடைச்சிடணும் நம்ம, இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பாண்டவர்களை ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். கிருஷ்ணரை யாரால் பிடிச்சி கட்ட முடியும்? கிருஷ்ணரை பிடிச்சி கட்டினது ஒரே ஒரு ஆள் தான், யசோதா மட்டும்தான். யசோதாவில் மட்டும்தான் கிருஷ்ணரை கட்ட முடிஞ்சுது. ஏன்னா யசோதா வந்து அன்புனால கிருஷ்ணரை கட்டினாங்க. சித்தோ அஜிதா, அஜித் அஜிதா அஜிதா அப்படின்னா வெற்றி கொள்ள முடியாதவர். கிருஷ்ணாவை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. முழு முதற் கடவுளான கிருஷ்ணரை வந்து யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. ஆனால் தன் பக்தன் வந்து அவருடைய அன்புனால வெல்ல முடியாதவரையும் வென்றுடுறான். கிருஷ்ண பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பகவானுடைய தூய பக்தர்கள் வெல்ல முடியாத பகவானை கூட தன் அன்புனால வென்றுடுறாங்க. யாராலும் வெல்ல முடியாதவர் பகவான், ஆனால் தன் பக்தருடைய அன்புக்கு அவர் கட்டுப்படுறார். இங்கே யுதிஷ்டிரனால கிருஷ்ணாவை கட்ட முடிச்சாரு, துரியோதனால கிருஷ்ணாவை கட்ட முடியல. ஏன்னா துரியோதன் வந்து தன் அகங்காரத்தினால கிருஷ்ணரை கட்டிடலான்னு நினச்சான். அங்கே யசோதா வந்து கிருஷ்ணாவை கயிற்றில் கட்டுறாங்க, அன்புனால கட்டு அன்புங்கிற கயிற்றுனாங்க. அதனால யுதிஷ்டிரா சாரி துரியோதனா அவரை பிடிச்சி அழைச்சிட்டு நினைக்கும் போது கிருஷ்ணா பல விதமாக தன்னை விரிவங்க செய்துட்டு அவர் எந்த கிருஷ்ணரை பிடிக்கணும்னு அவனுக்கு தெரியல. இதில் யார் உண்மையான கிருஷ்ணர்? தென் ஃபைனலி கிருஷ்ணா வந்து புரிஞ்சுட்டு இவன் வந்து சரிப்பட்டு வரமாட்டான், இவன் வந்து திமிர் பிடித்த அலங்கா பிடாரியாக இருக்காங்க, இவனை யுத்தம் செய்து அழிக்கணும், இந்த மாதிரி ஆள் இருக்கவே கூடாது, பிடிவாதமாக இருக்காங்க, சரி யுத்தம் ஏற்பாடு பண்ணு. யுத்தம் வந்து ஏற்பாடாகுது. எந்த இடம்? தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரங்கிற இடத்துல. இந்த குருக்ஷேத்திரம் இப்போ இருக்குது, டெல்லியிலேருந்து சண்டிகர் போகிற வழியில் குருக்ஷேத்திரம். நான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அஸ்தினாபுரம்ங்கிற இடம் வந்து இப்போ புது டெல்லி, இப்போ இருக்கிற டெல்லி நகரம் தான் வந்து அஸ்தினாபுரமாக இருந்து. அஸ்தினாபுரத்துலேருந்து அவங்க சண்டை போடுறதுக்கு ஒரு இடம் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா வேத காலத்தில் எப்படி சண்டை போடுவாங்கன்னா, அவங்க ஊருக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஊருக்குள்ளே சண்டை போடும்போது எல்லோரும் பாதிப்படைவாங்க, பெண்கள், குழந்தைங்க, பசுக்கள், வயதானவங்க, எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும். அப்போ மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு வெளியில் சண்டை போடுவாங்க. யா எந்த மன்னர் திறமையோடு ஜெயிக்கிறாரோ அந்த மன்னர்கிட்ட மற்றவர் அடி பண்ணிடணும். இதுதான் அவங்களுடைய சட்டம், அதுதான் யுத்த தர்மம். அவ்வளோ அற்புதமான தர்மம் அது. வெளியில் போய் சண்டை போட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. அதில் வந்து இளைஞர்கள், வயதானவங்க, பெரியவங்க, ஆம்பளைங்கள்லாம் அந்த யுத்தத்தில் இருப்பாங்க, அவங்க இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யார் வந்து ரொம்ப பலவீனமாகறாங்களோ அந்த ஒரு மன்னரை வென்ற உடனே, ஒரு ரெண்டு மன்னருக்கு நடுவில் சண்டை நடக்குதுன்னா ஒரு மன்னர் இன்னொரு மன்னரை சிறைப்பிடிச்சிட்டாலே அவ்வளோதான், முடிஞ்சது யுத்தம். எல்லாமே சரண்டாகணும், சரணடையும், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். அதனால் ஊருக்கு வெளியில் குருக்ஷேத்திரங்கிற இடத்துல ஒரு பெரிய கிரவுண்டு மைதானத்தில் சண்டை நடக்குது. அது வந்து தர்மக்ஷேத்திரம், புண்ணிய காரியங்கள் நடக்கக்கூடிய இடம். அங்கே வந்து நிறைய தர்ம காரியங்கள்லாம் செய்வது ரொம்ப புண்ணியமான ஸ்தலம் அது. அதனால் தர்மக்ஷேத்திரி குருக்ஷேத்திரே, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரங்கிற இடத்துல என்ன நடக்குது? திருதராஷ்டர் வந்து கேட்குறாரு சஞ்சயன் இடத்துல, என்ன நடக்குது சஞ்சயா, அங்கே என்ன பண்ணுறாங்க, என்னுடைய பசங்களும் பாண்டுவோடைய பசங்களும் என்ன பண்ணுறாங்க, அங்கே சாயாவை குடிச்சிட்டு இருக்காங்க, டீ சாப்பிட போனாங்களா என்ன, இல்லை அவங்க சண்டை போட போயிருக்காங்க. அப்போ ஏன் திருதராசி இப்படி ஒரு கேள்வி? யுத்த பூமின்னு அறிவிச்சாச்சு, யுத்த பூமியில் அந்த போர்க்காலத்தில் ரெண்டு படைகள் இருக்கும்போது திருதராசி ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க? ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறார், ஏன்னா திருதராசிக்கு பயம் வந்துருச்சு, ஏன்னா தர்மக்ஷேத்திரம் ரொம்ப நல்ல இடம், அதனால ஒருவேளை தன் பையன் வந்து மனசு மாறி போய் யுத்தம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டானோ, இல்லை யுத்தம் வந்து பாண்டவர்களுக்கு தான் சாதகமாக இருக்கு, ஏன்னா அவங்க புண்ணியகாரங்கள் புண்ணியவாங்க நல்லவங்க, அதனால இந்த யுத்தம் நடந்ததுன்னா அவனுக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருதராசனுக்கு பயம் வந்துச்சு. இப்போ சஞ்சயன் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, உங்கள் பையன் பிடிவாதமாக தான் இருக்கான் சண்டை போடணுன்னு, ரெண்டு படைகளும் சண்டை போட போகிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் எதிர் தரப்பில் நிற்கிறாங்க. ஸோ எப்படி மகாபாரத யுத்தமானது துவங்கப்பட்டது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மத்தியில். ஸோ கிருஷ்ணா வந்து எப்பவுமே வந்து தன் பக்தர்கள் வந்து காக்கப்படணும், அசுரங்க அழிக்கப்படணும். ஸோ கிருஷ்ண பலராமர், கிருஷ்ணா வந்து ஒரு யுகத்தில் அவதரிக்கிறாருன்னா அந்த யுகத்தில் வந்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காகவும், அதர்மத்தை அழிப்பதற்காகவும், பக்தர்களை காப்பதற்காகவும் அசுரங்கள்லாம் வேரோடு அழிக்கப்படணும். ஒவ்வொரு அசுரனையாக கண்டுபிடிச்சி கொள்றதோட எல்லா அசுரனையும் ஒரு இடத்துக்கு வர வச்சுட்டா வேலை ஈஸியாக முடிச்சிருமே இல்லையா? நிறைய அசுரங்க இருக்காங்க, இந்த அசுரங்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் 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 கொள்றது வந்து ரொம்ப டைம் ஆகும். கிருஷ்ணா பார்த்தாரு, மகாபாரத யுத்தம் பண்ணி எல்லா அசுரனையும் ஒரு இடத்துக்கு வர வச்சாரு, எல்லா நாடுகளில் இருக்கிற அசுரங்களும் ஒரு பக்கம் வந்துட்டு அசுரத்தன்மை உள்ளவங்களாம் துரியோதனுக்கு சாதகமாக இருந்தாங்க. எல்லாரையும் எப்படிங்க சொன்னார் பிரபுபாத், நெல் வயலில் தேவையற்ற களைகளை பிடுங்குவதைப் போல தர்மத்தின் பிதாவான கிருஷ்ணர் இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் தேவையில்லாத அசுரங்களை அழிக்கிறார். ஸோ கிருஷ்ண தான் டிசைட் பண்ணிட்டார், ஏற்கனவே கிருஷ்ணா வந்து முடிவு பண்ணிட்டார், கிருஷ்ணா வந்து முடிவு பண்ணிட்டார். நிமித்தம் அப்படி செகண்ட் நிமித்தம் மாத்திரம் பவசவ்ய சச்சின், ஓ அர்ஜுனா சவ்யசாட்சி நீ ஒரு கருவிதான், என கிருஷ்ணா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார் இந்த அசுரங்கள்லாம் அழிக்கப்படணும், யுதிஷ்டர் தலைமையில் நல்லாட்சி அமைந்து எல்லாரும் பக்தி தோண்டு பின்பற்றணும், சிறப்பாக இருக்கணும். ஸோ அதனால மகாபாரத யுத்தத்தினுடைய நோக்கம் வந்து அசுரங்கள்லாம் அழிக்கப்படணும், பக்தர்கள் காக்கப்படணும், தர்மம் ஸ்தாபிக்கப்படணும், எல்லாரும் பக்தி தோண்டு முறையை பின்பற்றணும், பாண்டவர்களுடைய வழியை பின்பற்றணும் அப்படிங்கிறதான். சரி, இப்படி கலியுகத்தில் வந்து பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணாங்க. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நமக்குள்ளே இருக்கிற அந்த அசுர குணங்களை எல்லாம் அழிக்கிறதுக்காக ஹரிநாமத்தோட தோன்றார். சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணும்போது எல்லா பக்கம் ஹரிநாமத்தை ஜபிச்சுட்டு இருக்காங்க, கங்கையில் போய் எல்லா புனித நதிகள்லையும் அவங்கவுங்க அங்கங்கே இருக்கிறவங்க, அன்றைக்கி வந்து கிரகணம் சந்திர கிரகணம், அன்றைக்கி வந்து சந்திர கிரகணம் ஏற்படுது, எல்லா சாஸ்திரங்களையும் பின்பற்றக்கூடிய எல்லா நபர்களும் வந்து பிராமணர்கள் வேத மந்திர ஓதுறவங்க சாஸ்திரங்களை பின்பற்றக்கூடியவங்க எல்லா பிரிவினரும் வந்து புனித நதிகளில் போய் நீராடுவாங்க, நீராடி பகவானை நாமத்தை உச்சரிப்பாங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே ஹரே, எப்படி எல்லாரும் இடைவிடாது பகவான் நாமத்தை உச்சரிக்கும் போது சைதன்ய மகாபிரபு அவதாரம். ஸோ சைதன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ணர் தான். ஸோ கிருஷ்ணா எப்படி வந்து பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி துரியோதனாதிகளை வந்து வதம் செய்தாரோ, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணாரோ, அதே மாதிரி சைதன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ணா மந்திரம் மூலமாக நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற அசுரர்களை வெல்றதுக்கு உதவி செய்கிறார். மனதில் ஏற்கனவே இருக்காங்க துரியோதனன், துச்சாசனன், சகுனி, ராவணன், இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, கம்சன், சிசுபாலன், தண்டவக்ரன், இந்த எல்லா அசுரங்களும் வந்து நம்ம மனதில் பிளாட் போட்டு தங்கியிருக்காங்க, பர்மனண்ட்டாக இருக்காங்க, யுகங்கள் வருஷம் பல பிரிவுகளாக இருக்காங்க. ஸோ இவங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா கிருஷ்ணாவுடைய கருணை இருந்தால் தான் முடியும். ஸோ கிருஷ்ணா வந்து ரொம்ப கருணையோட கருணாவதாரம், ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம், நம்ம மகாவதான்யன். ஸோ சைதன்ய மகாபிரபு வந்து ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம், ஹரிநாமத்து கிருஷ்ண பிரேமம் நம்மக்கிட்ட விழிப்படையணும், கிருஷ்ணர் மேலே அன்பு ஏற்படணும், அப்போ நம்மகிட்ட இருந்து தீய குணங்கள்லாம் நம்மளை விட்டு விலகி போகணும், நம்மளுடைய தீய குணங்கள்லாம் நம்ம விட்டு போகணும், அப்படின்னா நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கணும். அதுதான் ஆயுதம். ஒருத்தர் அசுரர்களை கொள்றதுக்கு அப்ப நிறைய ஆயுதம் கிருஷ்ணா பயன்படுத்தினார். நித்யானந்த பிரபு வந்து சைதன் மாற்றத்தில் பிரார்த்தனை பண்றார் ஜெகா மாதாவோட லீலையில, பிரபு இந்த அவதாரத்தில் நமக்கு ஆயுதம் கிடையாது, நீங்க ஆயுதம் சுதர்சன சக்கரம் வர வைக்கிறார் சைதன் மாப்பு. மகாபிரபு வேண்டாம், இவங்களை மன்னிச்சு உங்க கருணையை கொடுங்க, இவங்களும் ஹரிநாமத்தை சொல்லட்டும். ஸோ ஹரிநாமம் தான் ஒரே ஆயுதம் நமக்கு. ஹரிநாமம் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆயுதம், நம்முடைய குணங்களை கெட்ட குணங்களை அழிக்கிறதுக்கு. ஆனா அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கல அப்படின்னா நம்மளோட துர்பாகியசாலி யாருமே கிடையாது. ஜபம், ஜபம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சிரத்தையோட கவனமா நம்பிக்கையோட முழு ஈடுபாட சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய தெய்வீமான குணங்கள் வளர ஆரம்பிக்கும், அசுர குணங்கள் நம்மளை விட்டு போகும். இப்ப ஏன் அசுர குணம் நம்ம விட்டு போக மாட்டேங்குதுன்னா நம்ம ஜபத்தை ஒழுங்கா பண்றதே கிடையாது. இதுதான் உண்மை. நம்ம யாருமே வந்து ஜபத்தை கவனம் கிடையாது, அறகுறையா சொல்றது, வார்த்தையில சரியா சொல்றது இல்ல, கவனக்குறைவு, அசாவிட்டு, நம்பிக்கை இருக்கு ஆனா அது முழுமையான ஸ்திரமான நம்பிக்கை இல்லை. இந்த நாமம் வந்து என்னை காப்பாத்தும், இந்த நாமம் தான் எனக்கு எல்லாமே, நான் நாமம் செய்யும்போது வேற எதுவும் செய்ய மாட்டேன், இந்த நாமம் பண்பு நான் கிருஷ்ணாவோட தொடர்பு கொள்றேன், என்னுடைய குணங்கள் எல்லாம் கிருஷ்ணா இந்த நாமம் மூலமா மாற்ற போறாரு, அந்த மாதிரி பிரார்த்தனை இல்லை நம்ம கிட்ட. ஜபம் செய்யும்போது கிருஷ்ணா நான் நல்ல பக்தனாகணும், எனக்கு தெய்வீமான குணம் வரணும், என்னை நீங்க காப்பாத்துங்க, நான் இந்த பௌதிக உலகத்துல பிறந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், என்ன அறியாமல் இருந்து விடுவீங்க நீங்க, உங்க நாமத்தை மட்டும்தான் நான் நம்பியிருக்கேன் அப்படின்னு நம்ம யாருமே பிரார்த்திக்கிறது இல்லை. ஏதோ மாலை எடுக்கிறோம், ஜபத்தை முடிக்கிறோம், போறோம், அன்னையோட மாலை முடிஞ்சுது. ஸோ இது வந்து பெயருக்காக பண்றது, சும்மா அந்த இஸ்கான்ல இருக்கேன் ஜபம் பண்றேன் அப்படி இல்லாம ஒவ்வொரு நாமம் சொல்லும் போதும் கிருஷ்ணர் இடத்துல நம்ம அவருடைய கருணையை வேண்டி பிரார்த்திக்கணும். உள் மனதில் பகவானே என்கிட்ட இருக்கக்கூடிய அசுர குணங்கள்லாம் என்னை விட்டு போகணும், என்கிட்ட அதெல்லாம் இருக்கு, எனக்கு வந்து பிரதிஷ்டா விரும்புகிறேன், நான் புகழ விரும்புகிறேன், நான் பேராசை கொள்றேன், என் ஆசை அதிகமாக வருது, எனக்கு பௌதிக ஆசை இருக்கு, எனக்கு பௌதிக பற்றுதிலிருந்து விடுபட முடியல, என்னால் பௌதிக பற்றுதல் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு, இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணுங்க கிருஷ்ணா, கட் பண்ணுங்க நீங்கள், உங்கள் புனித நாமம் என்னுடைய இதயத்துக்குள்ளே போய் எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் துன்சம் செய்யட்டும். பகவானே உங்களுக்கு உங்கள் நாமத்துக்கு எந்த வித்தியாசம் கிடையாது, அதனால நீங்கள் தான் வந்து இந்த நாம பிரபு, கிருஷ்ணாவுக்கு நாம பிரபுன்னு பேர், நாம அவதாரம், நாம ரூபத்தில் கிருஷ்ணன் இருக்கார், அதனால அந்த நாம பிரபுட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஓ ஹரிநாம பிரபு, நீங்கள் வந்து எப்படியாவது என்னை புனிதப்படுத்துங்க, என்னை வந்து புனிதப்படுத்துங்க, இதுதான் ஒரே வழி. கலியுகத்தில் வந்து நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து எவ்வளவு வருஷங்களா ஜபம் செய்துட்டு இருந்தாலும், 25 வருஷம் பண்ணலாம், 30 வருஷம் பண்ணலாம், ஏன் இறக்குற வரைக்கும் கூட பண்ணலாம், இறக்குற வரைக்கும் கூட ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா நம்ம பக்குவம் ஆயிருக்கவே மாட்டோம், பக்குவம் அடையவே மாட்டோம். ஸோ பக்குவம் அடையிறதுன்னு என்னது, ஜபத்துல தான் இருக்கு, ஜபம் செய்து பிரார்த்தனை பண்ணணும், அப்புறம் நம்மகிட்ட உள்ள குறைகளை வந்து நம்ம சரி செய்யணும். எப்படி மகாபாரதத்து தெரிஞ்சிட்டோம், யுதிஷ்டர் மாதிரி இருக்கணும், துரியோதன் மாதிரி இருக்கக்கூடாது, அர்ஜுனன் மாதிரி இருக்கணும், துஷாசன் மாதிரி இருக்கக்கூடாது, விதுரர் மாதிரி இருக்கணும், தெரிஞ்சுக்கணும். இவன் வந்து நல்ல குணம் இருந்தாலும், கர்ணன்ட்ட எவ்வளவு நல்ல குணம் இருந்தது கர்ணன்ட்ட, ஆனா அவர் வந்து தகாத சங்கம், பக்தர் அல்லாதவனுடைய சங்கம், அவனுடைய குணங்கள் எல்லாம் வீணா போயிடும். நம்ம அப்படிதான், நம்ம ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணிட்டு இருப்போம், ஆனா பக்தர் இல்லாதவங்களுடைய சங்கம் வச்சிருந்தோம்னா பக்தியில் நம்ம பக்குவமே ஆக முடியாது. ஏன்னா அவங்க நம்ம மனதை வந்து ஏற்கனவே மனது அசுத்தமா இருக்கு, பக்தர் இல்லாதவங்களுடைய சங்கத்திலிருந்து நிறைய கேட்கும்போது அந்த அசுத்தங்கள் போகவே போகாது, மேலும் அசுத்தமாயிட்டேதான் இருக்கும். அப்ப இன்னும் பெரும் முயற்சி எடுக்கணும் அதை சுத்தம் பண்றதுக்கு. அதனால பக்தர் இல்லாதவங்களுடைய சங்கத்தை வந்து அறவே தவிர்க்கணும். ஒருபோது நம்ம பக்தர் இல்லாதவங்களுடைய சங்கத்துல சேரவே கூடாது, பக்தருடைய சங்கத்துல தான் இருக்கணும். பக்தருடைய சங்கத்தில் இருக்கும்போது கவனமா இருக்கணும், அது ரெண்டாவது. பக்தருடைய சங்கத்தில் வரும்போது கவனமா இருக்கணும், அபராதம் அன்னைக்கே பேசிட்டு இருந்தோம், அபராதம் பண்ணிடக்கூடாது, வைஷ்ணவ அபராதம் பண்ணிடக்கூடாது, சேவா அபராதம் பண்ணிடக்கூடாது, நாம அபராதம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தான் நம்ம பக்தியை வளர்க்கும். சிலப்போ நம்ம நினைப்போம், ஏன்னா அது நானும் பக்தி பண்றேன், எனக்கு ஏன் ஒரு முன்னேற்றமே தெரிய மாட்டேங்குது என்னுடைய பக்தியில, நான் ஜெபம் பண்றேன் எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம், நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணிருக்கேன் பட் எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லையா அதில் அப்படின்னா காரணம் அதுதான். காரணம் என்னென்னா நம்ம வந்து அந்த முழுமையாக சுவைக்கலை, முழுமையாக அதில் கவனம் செலுத்தலை. அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அபராதங்களை பண்ணிட்டு இருக்கு. இந்த அபராதங்கள் வந்து பக்திக்கு தடங்களாயி தடைக்கல்களாயி ரொம்ப கஷ்டம் அபராதங்கள் பண்ணால். அதனால் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள். பக்தி தோண்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்தர் அல்லாதவங்க சங்கத்தை தவிர்க்கணும், பக்தருடைய சங்கத்தில் வரும்போது குற்றங்களே தவிர்க்கணும். ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைக்கும். அந்த அந்த மனப்பான்மை ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ். என்ன நோக்கத்தில் பண்ணுறோம், நம்ம யாருக்காக பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், அது முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய திருப்திக்காக மட்டுமே தான் இருக்கணும். நம்ம நாம ஜெபம் செய்வதாகட்டும், பிரசாதம் போகா சமைக்கிறதாகட்டும், எது செய்தாலும் பிரச்சாரம் செய்கிறதாகட்டும், இதெல்லாமே நான் பிரபுபாதரை திருப்திப்படுத்துறதுக்காக செய்கிறேன், கிருஷ்ணனை திருப்திப்படுத்துறதுக்காக செய்கிறேன். அது நான் என்ன செய்கிறேன், நான் ஒரு கருவி தானே. எனக்கு அந்த வாய்ப்பு வந்து பிரபுபாதரும் கிருஷ்ணாவும் கொடுத்துருக்காங்க, குரு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு மனசு வந்து எப்போவுமே நமக்கு இருந்துட்டு, எவ்வளோ உயர்ந்த நிலையில் போனாலும் சரி, பிரபுபாதரோட நம்ம உயர்ந்த நிலையை அடைஞ்சிட போகிறோம். பக்தி தூண்டில் பிரபுபாதர் வந்து மிக உயர்ந்த நிலையில் இருக்கார் ஆச்சாரியராக. ஆனால் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, அவர் நான் என்ன பண்ணிட்டேன்னு, நான் உண்மை செய்யலையே, என்னுடைய குருவோடைய கட்டளை, நான் வந்து என் குரு எனக்கு இந்த கட்டளையிட்டார், நான் வந்து அதுக்கு முயற்சி பண்ணேன், குரு தான் என்ன பண்ணார், கிருஷ்ணர் தான் என்ன பண்ணார், நான் உண்மை செய்யலை. இதுதான் வைஷ்ணவம். ஸோ வைஷ்ணவன் சொன்னால் என்றைக்குமே வந்து தற்பருமை பேசவே கூடாது, தற்பருமை பேசக்கூடாது, எவ்வளவு சேவை பண்ணாலும் கர்வம் கொள்ளவும் கூடாது. அதனால அதுக்கப்புறம் அந்த சேவை பண்ணிட்டு அதுல இருந்து எனக்கு பிரதிஷ்டா, எனக்கு என்ன புகழணும், என்ன பிரபு நான் எவ்வளவு சேவை பண்ண, பிரபு உண்மையா சொல்லு என்ன அப்படின்னு நினைக்கிறார். நான் கிருஷ்ணருக்காக பண்ணேன், சர்டிஃபிகேட் எல்லாம் தேவையில்லைன்னு. ஓ பிரபு, நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரபு நீங்க ரொம்ப சர்வீஸ் நல்லா சேவை பண்ணீங்க பிரபு, நீங்க அப்படிங்க பிரபு, நீங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு. நம்ம யாருக்காக பண்ண, இதுக்காக பண்ணோம், பண்ணது வந்து பிரபுபாவுடைய திருப்திக்காக, கிருஷ்ணருடைய திருப்திக்காக, குருவுடைய திருப்திக்காக. ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. நான் முதலாவது நான் நிறைய பண்ணுறேன்னு நினைக்கிறதே முட்டாள்தானே தான், நம்ம என்ன பெருசாக பண்ணிட்டோம் அப்படி. அதனால் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நான் நிறைய பண்ணுறேன் இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அதே சமயம் மற்ற பக்தர்களோடையும் நம்ம அன்பார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னைக்கு பிரகலாத மகாராஜோட கதை படிச்சுட்டு இருந்தோம். பிரகலாத மகாராஜ் என்ன பண்ணாங்க, தன் கூட உள்ள பக்தர்கள் அன்பா சொல்லி கொடுப்பாங்க, மேல உள்ள பக்தருக்கு மரியாதை கொடுப்பாங்க, சின்ன பக்தர்கள்ட்ட விஷயங்களை வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. எட்டிக்கெட் முறை, எல்லாரும் கிருஷ்ணனோட இணைந்து செயல்படணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரபுபாதர் வந்து அவருடைய இறுதி காலத்துல அவருடைய இறுதி போதனை என்னன்னா, நான் இவ்வளோ தூரம் இந்த இயக்கத்தை உருவாக்கிட்டேன், இனி நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இதை முன்னடுத்தி செல்லணும். இந்த இயக்கத்தை வந்து வெளியிலேருந்து யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வந்து வெளியிலேருந்து யாராலும் இதுக்கு இதை அழிக்கவோ இல்லை இதை ஒடுக்கவோ முடியாது. ஆனால் உள்ளுள்ள பக்தர்கள் வந்து ஒருத்தர் வந்து அன்பு பரிமாற்றம் செய்துக்கலைனா இந்த இயக்கம் வந்து வளராமல் போகும். அதுதான் பிரபுபாத சொல்லு. வெளியிலேருந்து யாரும் இஸ்கானுக்கு எந்த டேமேஜும் பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. இஸ்கானுடைய வளர்ச்சியை வந்து வெளியிலேருந்து யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து கவனமாக பக்தி தொண்டு பண்ணலைன்னா அவ்வளோதான், வளர்ச்சி இருக்காது. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது, இஸ்கானும் வளராது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நம்ம வந்து பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும். நம்ம வந்து சேவை பண்ணிச்சே வந்து கட்டாயம் வரும். கலியுகத்தில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது புரிந்து கொள்ளுதல் வந்து கட்டாயம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்காது, குழந்தைகளுக்கு பெற்றோருக்குள்ள இருக்காது, உறவினர்களுக்கு மத்தியில் இருக்காது. இந்த புரிந்து கொள்ளுதல் வந்து கலியுகத்தில் ரொம்ப கடினம். ரெண்டு பேர் இருந்தால் கூட அவங்களால ஒத்து போக முடியாது, ரெண்டு பேர் சேர்ந்திருந்தால் கூட அவங்களால ஒத்து போகவே முடியாது கலியுகத்தில். இது எல்லாம் தாண்டி பிரபுபாதர் வந்து நிகத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காருன்னா பிரபுபாவுடைய ஒரே வார்த்தைக்காக தான். இப்போ இந்த இஸ்கான் வந்து சிறப்பாக நடக்குதுன்னா பிரபுபாதர்ங்கிற ஒரே நபருக்காக அவருடைய சீடர்கள்லாம் ஒன்று ஒருங்கிணைந்து, அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், பிரபுபாவுடைய சீடர்களுக்கு மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், பக்தர்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். கருத்து வேறுபாடு இருக்கும், எல்லாம் இருக்காது. ஒரு பக்தர் செய்கிறது இன்னொரு பக்தருக்கு பிடிக்காது, பிரபுபா இப்படி சொல்லலையே, பிரபுபா அப்படி சொல்லலையேன்னு கருத்து வேறுபாடுகள் வரும். அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து உயர்ந்த நோக்கத்துக்காக முன்னின்று செயல்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கருத்து வேறுபாடு இருக்கும்போது அதை பொருட்படுத்தக்கூடாது, அதை விட்டுட்டு அந்த சேவை நடக்கணும். கிருஷ்ணா திருப்தி அடையணும், ரவுபார் திருப்தி அடையணும், ரவுபாருக்கு எதாவது செய்யணும், இதுதான் நம்ம லட்சியமாக இருக்கணும். அப்படின்னா நம்முடைய சாதனா, நம்ம சாதனா சரியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல நம்ம சாதனா சரிவர பண்ணணும், ரெண்டாவது இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். பாண்டவருடைய குணங்கள், யுதிஷ்டிர மகாராஜ், யுதிஷ்டிர மகாராஜுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க, அவருக்கு அஜாத சத்ருன்னு பேர். யுதிஷ்டிர மகாராஜுக்கு எதிரியே கிடையாது. காரணம் என்ன? இதே ஒரு காரணம் தான், ஏன்னா அவர் யாரும் எதிரியாவே நினைக்க மாட்டார் யுதிஷ்டிர மகாராஜ். அதான் பாண்டவர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்காரு. அப்போ கூட துரியோதனை வந்து யுதிஷ்டிர மகாராஜ் எதிரியாவே நினைக்கலையே, சரி அவன் வச்சுட்டு போகட்டும், அவனே ராஜாவாக இருந்துட்டுன்னு. யுதிஷ்டிர மகாராஜ், ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கேள்விகள், சந்தேகங்கள்?